நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மார்ச் மாதம் COVID-19 கொரோனா தொற்று பரவலை பேண்டமிக் என உலக சுகாதார மையம் அறிவித்ததனைத் தொடர்ந்து ஃபெடரல் அரசு நாட்டினை பொருளாதார தாக்கத்திலிருந்து காப்பதற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அதிகப்படியான ஜாப் சீக்கர் பின்னர் ஜாப் கீப்பர் போன்ற கொடுப்பனவுகளை அறிவித்தது. அரசின் இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜின் அவசியம் என்ன, பொருளாதாரத்தில் அது ஏற்படுத்தவுள்ள தாக்கம் என்ன போன்ற பல விடயங்களை அறிந்து கொள்ள நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம். முதலில் இக்கொடுப்பனவுகளின் அவசியம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது, COVID-19 கொரோனா வைரஸ் தாக்கத்தால் வேலை இழந்தோருக்கு பண வருவாயை பெற்றுத்தர சுமார் இரட்டிப்பு தொகையாக ஜாப் சீக்கர் கொடுப்பனவும், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்களை தொடர்ந்து பணியில் வைத்துக் கொள்வதற்காக ஜாப் கீப்பர் கொடுப்பனவை அரசு வழங்கி கொரோனாவால் வருமானம் பாதிக்கப்பட்டோரின் கைகளில் பணப்புழக்கத்தை தக்க வைத்துள்ளது என்றும், ஆகவே இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்கள் அத்தியாவசியமானவை என்று கூறுகிறார்.
Well, COVID-19 has led to a very, very significant economic contraction that's put a lot of people out of work or put a lot of people out of work for some period of time. And so the job seeker payments that doubled the amount that people who were unemployed received, and the job keeper program, which paid $1,500 a fortnight to eligible workers to maintain their attachment with their employer, really necessary to keep a lot of dollars in the hands of people who are otherwise going to be unemployed as a result of the virus.
நிதித்துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றி வரும் வல்லுநர் பிரிஸ்பனை சேர்ந்த ராமநாதன் கருப்பையா அரசு இந்த கொடுப்பனவு திட்டத்தை தெரிவு செய்தது சரியே என்று கூறுகிறார்.
அரசின் உழைப்பில்லா பணப்பகிர்வு என்பதுதான் ஒரே மாற்று நடவடிக்கையாக அரசின் தெரிவில் இருந்ததா என்றால் இல்லை என்பதுதான் சிறந்த பதிலாக இருக்க முடியும். அதாவது, ஆஸ்திரேலிய வங்கிகளின் இருப்புநிலை குறிப்பில் அசட், அவருடைய பேலன்ஸ் ஷீட்டில் அசட் என்பது மார்க்கேஜில் தான் அதிகமாக தேங்கி இருக்கிறது. வேலையின்மையின் காரணமாக தொடர்ச்சியாக இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல் பெரும்பகுதி மக்கள் அதை நிறுத்தி வைத்து அவர்களுடைய செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய வீடுகளை வங்கிகளிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்படுமானால் அரசு வங்கிகளை அந்நிலையிலிருந்து காப்பாற்ற 1.5 trillion, அதாவது 1.5 trillion வெள்ளிகள் கடனாக பெற்று வங்கிகளை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். அது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ. அரசின் முன்பு இருந்த இந்த பணப்பகிர்வு, உழைப்பில்லா பணப்பகிர்வு, ஜாப் கீப்பர் அலவன்சஸ் போன்ற பணப்பகிர்வின் மூலமாக ஏற்படக்கூடிய மொத்த கடன் என்பது 700 பில்லியன்களை தாண்டாது. அப்படி 700 பில்லியன்களை தாண்டாது இருக்கிற நிலை, அந்த 1.5 trillionஐ வாங்கி வங்கிகளை காப்பாற்ற வேண்டிய நிலையை காட்டிலும் ஒரு சிறந்த நிலையாக இருப்பதனால் அரசின் முன்பு இந்த தெரிவு இருந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை.
அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலை இல்லாதோர் விகிதம் பெரிதாக உயராமலும் மோசமான பொருளாதார சரிவிலிருந்து நாட்டை பாதுகாக்கவும் அரசின் இக்கொடுப்பனவு திட்டம் அத்தியாவசியம் என்று பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன் கூறுகிறார்.
Well, this stimulus package has helped us avoid an even worse economic outcome than we were faced with. There were certain people saying this could be nearly as bad as the Great Depression, unemployment rates in the, as high as 20% or so. And so the numbers that we're seeing at the moment are obviously very concerning, but we're seeing unemployment perhaps going to peak at around 10% or a little bit lower. So it's definitely made things a lot better than they would otherwise have been.
திடீரென அரசிற்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது?
Well, they're borrowing it. So they're issuing long-term government bonds and borrowing it from various institutions.
நமது அரசு கடன் பெற்றே இக்கொடுப்பனவுகளை வழங்குகிறது.
நம்மை போலவே நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது நிதி சந்தையில் கடன் வாங்குவார்கள். அத்தகைய காரியங்களை ஆஸ்திரேலிய நிதி மேலாண்மை அலுவலகம் என்ற ட்ரெஷரி, அதாவது கருவூலத்தின் துணை அலுவலகமான இந்த அலுவலகம், கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலம் நிதி திரட்டி அரசுக்கு தன்னுடைய பற்றாக்குறையை சரி செய்வதற்காக அளிக்கிறது.
10 ஆண்டுகளுக்கு நீண்ட கால கடனாக அரசு இப்பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு அதனை திருப்பி செலுத்துவதும் அரசிற்கு பெரிய சிரமமாக இருக்காது என்றும், கடனை சுருக்க நாட்டின் பொருளாதாரம் வலுவாக வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன் கூறுகிறார்.
Well, the carrying cost of this debt, the annual interest bill, is actually very low. So the Australian government can borrow long-term for, say, 10 years at less than 1% per annum, at about 0.9% per annum at the moment, and it can lock that in for 10 years. So the annual carrying cost is really quite small. Even if the government spends $400 or $500 billion, we're still only talking about $4 or $5 billion a year. Of course, over time, if the economy grows strongly, that debt can be shrunk away as a share of GDP. And the key thing there is just to make sure that the economy grows as rapidly as possible.
பொதுவாகவே கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாது, அது அரசாங்கத்திற்கும் பொருந்தும் என்கிறார் ராமநாதன்.
கடன் என்பது எல்லா மனிதர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எல்லா நிலையான அரசுகளுக்கும் ஒரு பாதகமான ஒரு செயல்தான். கடன் வாங்குவதை ஒருவரும் உடனே ஒரு நல்ல செயல் என்று யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சூழ்நிலைகளை பொறுத்தளவில் நமது நாடு கடன் வாங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒரு குடும்பத்திற்கு நுண்ணிய அளவீட்டில் ஒப்பிடுகிறோம். ஒரு குடும்பத் தலைவர் ஒரு விபத்தினால் வருமானம் இழந்திருக்கிற நிலையில் மருத்துவம், கல்வி, உணவு உள்ளிட்ட அவர்களுடைய குடும்ப அத்தியாவசிய தேவைகளை கவனிப்பதற்கு அவர்கள் கடன் வாங்குகிறார்கள். அந்த குடும்பத் தலைவர் மீண்டும் ஒரு வேலையில் அமர்ந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அதை சேமிப்பை கூட்டுவதன் மூலம், செலவுகளை குறைப்பதன் மூலம் அவர்கள் சரி செய்துவிட முடியும். அதே நிலைதான் ஒரு அரசும் இந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. கடன் வாங்குவது என்பது நல்ல செயல் இல்லை என்றாலும் சூழ்நிலைகளை பொறுத்த அளவில் இதுதான் இந்த நமது நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு தெரிவு என்ற அடிப்படையிலே இதை நாம் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். காட்டுப்பெருந்தியினால் ஏற்கனவே பேரிழப்பை தாங்கியிருந்த ஆஸ்திரேலிய அரசின் நிதி நிலை COVID-19 என்ற ஒரு எதிர்பாராத நிலையினால் மிகுந்த எதிர்பாராத விபத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன், பிரதமர் கூறியது போன்று நாம் இனி ஜாப் மேக்கரில் கவனம் செலுத்தி பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கான திட்டத்தையும் அரசு ஆரம்பித்துவிட்டது. உதாரணத்திற்கு கட்டுமானத்துறை வளர்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு நிதி. ஆகவே இனி நாம் பொருளாதாரத்தை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார்.
Package of around $688 million to go into renovations and new housing is both fairly small and got nothing to do with productivity, but it's about helping prop up the construction sector, and that's an understandable thing to do from a political perspective.
ஆனால் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கும் நடவடிக்கையிலும் சில சிக்கல்கள் இருப்பதாக கூறுகிறார் ராமநாதன்.
அரசு இப்பொழுது தனது பணத்தேவைக்காக சந்தையில் இருந்த எல்லா மூலதன, அதாவது முதலையும் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதாவது அரசின் தேவை வட்டி விகிதம் என்கிற அந்த விலையை, முதலுக்கான விலையை கூட்டியிருக்கிறது. ஆக இனி இந்த முடுக்க காலத்தில், அதாவது பொருளாதார வளர்ச்சி தேக்க நிலையிலிருந்து நாம் இந்த வளர்ச்சியை முடுக்கிவிட வேண்டுமானால், உதாரணத்திற்கு நம்முடைய விர்ஜின் விமான நிறுவனத்தை சொல்லலாம். அவ்வளோ பெரிய நிறுவனம் பண ரொக்க நீர்த்தன்மை குறைவால் தன்னுடைய இயக்கத்தையே நிறுத்தி இருக்கிறது, அல்லது அந்த நிறுவனம் திவால் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுபோல சிறு குறு வியாபார நிறுவனங்கள் கோவிட்க்கு அடுத்த நிலையில் தங்களுடைய நடவடிக்கைகளை திரும்ப முடுக்க முயலும் பொழுது அவர்களுக்கு ரொக்க நீர்மை தன்மை அவசியமாகிறது. அப்போ இந்த முதல் அளிப்பை அரசு எடுத்துக்கொண்டு விட்டதால் அங்கே முதலின் பற்றாக்குறை சந்தையில் நிலவும். அது ஒரு பெரிய குறையாக இருக்கும். சிறு குறு வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை தொடங்குவதிலே காலதாமதம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அவர்கள் திரும்ப சந்தைக்கு வந்து உற்பத்தியை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் தங்களுடைய நம்பகத்தன்மையை, லாபத்தன்மையை சந்தையிலே நிரூபித்து அந்த பண அளிப்பை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே இது ஒரு பெரிய குறைவாகவே இருக்கும். இதை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகளிலும் அரசு ஈடுபடும் என்று நான் நம்புகிறேன். இதை தவிர வருங்காலத்திலே நம்முடைய பல்கலைக்கழகங்களிலே படிக்கிற மாணவர்கள், இது சுயமாக நமக்கு என்ன குறைவு ஏற்படும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் பொழுது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன் போன்ற மெடிக்கேர் போன்ற காரியங்களை இது பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வழங்குவதற்காக அரசு பெற்றிருக்கின்ற இந்த கடனால் போக்குவரத்து உட்பட அத்தியாவசிய விடயங்களின் மேம்பாட்டிற்கு செலவழிப்பது பாதிக்கப்படாது என்கிறார் பேராசிரியர் ரிச்சர்ட் ஹோல்டன்.
The government can certainly spend on infrastructure and I and others, other economists have encouraged them to do so. Around the country there are already quite a lot of large infrastructure projects underway and the trouble in doing more is not money but actually the ability to find the workers and equipment to do it all at the same time.
இருந்தபோதும் கொரோனாவிற்கு பின் இனி வரப்போகின்ற காலங்களில் நமது செலவுகள் அப்படியே இருக்க முடியாது என்று ராமநாதன் கூறுகிறார்.
நம்முடைய வாழ்க்கை நிலை என்று உத்தேசிக்கும் பொழுது சேமிப்புகள் இல்லாத ஒரு நாடு, அதாவது அகச்சேமிப்பு என்பது ஆஸ்திரேலியாவில் அறவே இல்லாத ஒரு நாடு. இந்தியாவை போன்ற நாடுகளில் சொந்த வீடுகள் இருப்பவர்கள், நகைகளை வீட்டு சேமிப்பாக வைத்திருக்க கூடிய குடும்பங்கள் பெரும்பான்மை குடும்பங்களாக இருக்க முடியும். ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறேன், ஆஸ்திரேலியாவிலே அகச்சேமிப்பு என்பது பெரும்பாலான குடும்பங்கள் கடன் என்பதை வீட்டு கடனுக்காகவும் வாகனங்களுக்காகவும் கடனில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை பெரும்பான்மையானவர்களை நான் சொல்லுகிறேன் பேத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இனி வரப்போகிற காலகட்டம் நம்முடைய செலவுகள் அதே நிலையில் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய அவதானம். ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருந்த அதே ரீதியிலே நாம் செலவழிக்க இயலாது. எல்லா வகையிலும் சுருக்க வேண்டிய காலகட்டம் வருகிற 5 ஆண்டுகளுக்கு வேண்டுமானால் இருக்க வேண்டும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.